திருச்சிற்றம்பலம். சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த திருமந்திரத்திலே ஒரே ஒரு பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம். இப்ப முதல் பாடல் இறைவனினுடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய பகுதி. இறைவனினுடைய பெருமை என்று பாருங்க. இறைவனுடைய பெருமை என்ன அப்படின்னா, பாருங்க, ஒன்று அவன்தானே, ஒன்று அவன்தானே. அப்ப இறைவன் ஒன்று, அதான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இது திருவாசகத்திலே உள்ள மணிவாசகம். ஒன்றவன் தானே, இறைவன் ஒன்று. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, இறைவன் ஒன்று, பதி ஒன்று என்று சொல்றோம். ஒன்று அவன் தானே, இது மோனோதீசம், ஒரு கடவுள் கொள்கை. இந்த ஒரு கடவுள் கொள்கையைத்தான் நம்முடைய பட்டினத்தார் ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு என்று குறிப்பு. அப்ப இறைவன் ஒருவனே, இந்த இறைவன் ஒருவன் என்றதைத்தான் நாம் என்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய பகுதி சைவம். பல வடிவங்கள் இருக்கலாம், ஆனால் பல வடிவங்கள் இருந்தாலும் இறைவன் ஒன்று என்று சொல்லக்கூடியது. அதே இறைவன் இரண்டுவன் இன்னருள், அவன் எப்படி இருக்கிறான், சிவமும் சக்தியுமாக இருக்கிறான். ஏனென்று கேட்டால், இவர் எப்படி வந்து யாரிடம் வந்து கற்றார் என்று பார்க்க வேண்டும். இதை மாதிரி ஆகம உண்மைகளை எல்லாம் நந்தி வழிகாட்ட இறைவனிடமிருந்து உபதேசம் பெற்றிருக்கிறார். இந்த வரலாறுல சொல்லுகின்றார், நம்முடைய இந்த திருமூலருடைய வரலாறிலேயே அவர் இந்த பாடலை பாடுகின்றார். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம். அப்ப நந்தி அருளாலே மூலனை நாடினோம், இந்த திருமூலருடைய வரலாறு. வரலாறை அவர் குறிப்பிடுகின்றார். நந்தி நந்தி என்று சொன்னால் சிவபெருமான் என்று பொருள். நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டிலே நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. அப்ப நந்தி வழிகாட்ட என்று சொன்னால் இறைவனிடம், இறைவனிடம் இருந்து பாடம் கேட்டவர்கள், இறைவனுடைய உபதேசம் பெற்ற நந்தியம் பெருமான் சிவபெருமான் அந்த அந்த இறைவனிடமிருந்து பாடம் கேட்டதனால் இந்த இறைவனை பற்றிய முழு செய்திகளையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று அவன் தானே அப்படின்னு சொன்னா இறைவன் ஒன்று என்று சொல்லுங்க. இப்பொழுது அந்த ஸ்வீட்னு சொல்றோம், நம்ம ஸ்வீட் என்று சொன்னால் இனிமை, அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த அந்த இனிமை என்று அது வந்து நம்ம உணரத்தான் முடியும். அந்த ஒன்றை நாம் இறைவனை உணரத்தான் முடியும். அந்த அங்குங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள். இதை நம்ம வந்து சாத்திரத்திலே, அதாவது வந்து இதை வந்து இலக்கணத்தில் சொல்லுவோம், உண்மை இலக்கணம்னு சொல்றது. உண்மை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உண்மை இலக்கணம் அப்படின்னு சொன்னால் இறைவனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் அங்குங்க அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நிலை, அது அனுபவ நிலை. அதே உருவம் தாங்கி வருகின்ற பொழுது அது வந்து பொது இலக்கணம், அது தடத்த இலக்கணம்னு சொல்லுவது. அப்ப தடத்த இலக்கணத்துக்கு வரும் பொழுது தான் அவங்களுக்கு அருவ நிலை, அரு உருவ நிலை, உருவ நிலை என்று வரும். அப்ப ஒரு நிலை என்று சொல்லுகின்ற பொழுது அது சச்சிதானந்த நிலை என்று சொல்லுவோம். அந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் எல்லா இடத்திலும் இருந்தாலும், ஏக்கமர நிறைந்தாலும், அண்டம் கடந்திருந்தாலும், எல்லா இடத்திலும் இருந்தாலும் நம்முடைய உயிரிலும் உணர்விலும் இருக்கிறார். இது ஒன்று அவன் தானே, இறைவன் ஒரே ஒரு பொருள். அந்த ஒரே இறைவன் தான் இரண்டவன் இன்னருள். இரண்டு என்று சொன்னால் அவன் சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கிறான். அப்படி சிவசக்தி என்று வருகிறது. ஒன்று சிவம் என்று சொல்லுகின்ற பொழுது அது சக்தி. இரண்டாவது சக்தி என்பது கைனெட்டிக் எனர்ஜி, சிவம் என்பது பொட்டென்சியல் எனர்ஜி. இந்த சிவம் என்பது பொட்டென்சியல் எனர்ஜி, சக்தி என்பது கைனெட்டிக் எனர்ஜி. அடங்கிய நிலையில் அது சிவமாகவும் வெளிப்படும் நிலையில் சக்தியாகவும் வரும். அப்ப சக்தியாக வெளிப்படுகின்ற நிலைதான் இந்த சக்தி நிலை. அப்ப சிவசக்தி, அப்ப இரண்டு, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அப்போ ஒரு இரண்டும் இருக்க வேண்டும். அதனாலதான் அம்மையோடு அப்பனாயி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். அம்மையோடு அப்பனாயி, அப்போ இந்த அம்மையப்பர் வடிவத்தை தான் நம்ம சைவத்திலே இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப உருவ வழிபாட்டை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த உருவ வழிபாட்டிலும் சக்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அம்மையோடு கூடிய சக்தி சிவசக்தியாகத்தான் அதை வழிபாடு செய்கிறோம். அதுதான் நம்முடைய சொல்லுகின்ற பொழுது சிவமும் சக்தியும். இப்பொழுது உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் ஒன்று சிவமாகவும் ஒன்று சக்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம திருநீர் பூசியிருக்கோம். திருநீர் பூசுகின்ற பொழுது கூட சிவமாக திருநீரும் சக்தியாக குங்குமமும் இருக்கும். அதே நம்முடைய உடலிலே இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்தில் பார்க்கிறோமானால் அதிலே சிவப்பு அணுக்களும் உண்டு, வெள்ளை அணுக்களும் உண்டு. அதே போல ஒரு கரண்ட், இந்த கரண்ட்ல வந்து ஒரு ஒயர் வரும். அந்த ஒயர் வருகின்ற பொழுது ரெண்டு ஒயர் ஒன்று வரும். அந்த ரெண்டு ஒயர்ல பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் சேருங்கின்ற பொழுது தான் அந்த லைட் எரியும். அப்போ அந்த உலக இயக்கத்திற்கு சிவசக்தி தேவை. இந்த வாசல்ல கோலம் போடுவாங்க மார்கழி மாதத்தில். இந்த மார்கழி மாதம் கோலம் போடும்போது கூட வீட்டில் அந்த வெள்ளை கலரில் கோலம் போடுவாங்க. வெள்ளை கலரில் கோலம் போட்டுவிட்டு அதுக்கு பக்கத்தில் காவி கலரில் பக்கத்தில் கோடு போடுவாங்க, அது சிவசக்தி. இந்த திருக்கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதில்கள் எல்லாம் வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காவி கோடும் வெள்ளை கோடும் போட்டிருக்கும். அப்போ சிவசக்தி. அப்போ உலகம் முழுவதுமே சிவசக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால தான் சொன்னார் நம்ம திருமூலர், ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள். அப்படிப்பட்ட அந்த இறைவன் மூவராக இருந்து இங்க வழிநடத்துகிறார். அப்போ அவர் படைக்கும் போது பிரம்மா என்ற ஒரு பெயரை தாங்கி நிற்கிறார். காக்கின்ற பொழுது அங்கே விஷ்ணு என்ற ஒரு பெயரை தாங்குகிறார். அவர் ஒடுக்குகின்ற பொழுது ருத்ரன் என்ற ஒரு பெயரை தாங்கி நிற்கிறார். அப்ப படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற முத்தொழில், இந்த முத்தொழில் என்பது மாயையை குறிக்கும். மாயை உடல், அது தனு கரண புவன போகம் என்று சொல்வார்கள். மாயை என்பது காரண மாயை உண்டு. காரிய மாயாக வருகின்ற பொழுது தனுவாகவும் கரணமாகவும் புவனமாகவும் நுகர்ச்சி பொருளாகவும் இங்கே காரியப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாயை இயக்குவதற்கு, மாயையிலிருந்து உலகத்தை படைப்பதற்கு, படைத்த உலகத்தை காப்பதற்கு, ஒரு கால எல்லை வரையில் அது மீண்டும் ஒடுக்குவதற்கு மூன்று நிலைகள் தேவை. அதற்காக பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இறைவன் ஒருவனே இருக்கிறான். நாம் அவருக்கு சிவபெருமான் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். அப்ப சிவபெருமான் ஒருவரே மூவராக இருக்கிறார். இது முத்தொழில் என்று சொல்லுவோம். இது ஐந்து நிலை ஒன்று உண்டு. சிவபெருமான் இயற்றும் ஐந்து தொழில்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று தொழில்களும் உலகத்திற்கும் இந்த உடலுக்கும், மாய சம்பந்தப்பட்ட உடலுக்கு மூன்று தொழில், இந்த உயிருக்கு இரண்டு தொழில். இந்த உயிருக்கு என்ன இரண்டு தொழில்? அந்த இரண்டு தொழில் மறைத்தல், அருளுதல். பக்குவப்படுவதற்கு மறைத்தல் தொழிலையும், பக்குவப்பட்ட பின்பு அருளை கொடுப்பதற்கு அருளல் தொழிலையும் இந்த ஆன்மாவுக்கு இறைவனே வழங்குகிறான். அப்ப மறைக்கும் போது அவன் அதே இறைவன் மகேஸ்வரனாகவும், அருளை கொடுப்பதற்கு சதாசிவனாகவும் வருகிறான். அப்படி ஒரே இறைவன் தான் மூவராக நிற்கின்ற பொழுது முத்தொழிலையும், அதே ஐவராக நிற்கின்ற பொழுது இந்த இரு நிலைகளையும் சேர்த்து ஐந்து தொழிலை இறைவன் ஆற்றுகின்றான் என்று சொல்வோம். இப்பொழுது நின்றனன் மூன்றினுள், அப்ப இறைவன் மூவராக இருக்கிறான். பிறகு நான்கு உணர்ந்தான். இப்ப நான்கு என்று சொல்ல வேண்டும். இப்ப நான்கு என்று சொன்னால் நான்கு உணர்தல், இப்ப அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய நான்கு பொருள்களை இறைவன் நமக்கு உணர்த்தியிருக்கிறான் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்ல வேண்டுமானால், இந்த உலகம் என்பது முதல்ல சிவம் இருக்கும், சிவத்திற்கு பிறகு சக்தி இருக்கும். இந்த சிவசக்திக்கு சிவத்தில் சக்தி அடங்கியிருக்கும். இந்த சிவசக்திக்குள் இந்த மாயை என்று சொல்லக்கூடிய ஜட ஆற்றல் அடங்கியிருக்கும். இந்த ஜட ஆற்றலாக இருக்கக்கூடிய மாயையிலிருந்துதான் இந்த உலகத்தை இறைவன் நமக்கு படைத்தான். உலகத்தை மட்டும் படைக்கவில்லை, உடம்பை படைத்தான். தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய நுகர்ச்சி பொருள்களையும் படைத்தான். இப்படி அந்த உலகம் இயக்குவதற்கு இவன் அதீதனாக இருக்கிறான். அதான் உலகத்துக்கு அதீதன், உலகத்திற்கு மேம்பட்டவன். உலகம் அவனுடைய கண்ட்ரோல் இயங்குகிறது. உலக அதீதன் உலக காரணன். இப்ப உலகத்துக்கு காரணம், அவன் இல்லாத படைக்க முடியாது. இந்த உலகத்தை ஒரு மாபெரும் சக்தி, பேரறிவும் பேர் ஆற்றலும் நிறைந்த ஒருவனால் தான் இப்படிப்பட்ட உலகத்தை படைத்து காக்க முடியும். எண்ணற்ற நட்சத்திரங்கள், 9 கோள்கள், அந்த 9 கோள்களுக்குள் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்கள், இப்படி நிறைய இருக்கின்றன. அதனுடைய வரக்கூடிய காந்த அலைகள், இது எல்லாமே இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனாலதான் அண்டம் கடந்த பொருள், அளவில்லாதோர் ஆனந்த வெல்ல பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு குருதுமை என்று இறைவனுக்கு பல்லாண்டு கூடி பல்லாண்டு பாடி நாம் எல்லாம் மகிழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உலகத்துக்கு காரணனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், உலகம் கடந்த நிலை அதீதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், உலகிற்கு உயிராக இருப்பவன். இது மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை நாம் காணலாம். உலகுக்கு உயிரானாய் நீயே. எப்பொழுது இந்த உடம்புக்கு உயிர் இருக்கிறது, உடம்பு நிலையாக இருப்பதற்கு உயிர் தேவை, உலகம் நிலையாக இருப்பதற்கு இறைவன் தேவை. இறைவன் என்ற ஒரு பேரறிவம், பேர ஆற்றல் இருந்த சச்சிதானந்த வடிமாறு கூட இறைவன் இருந்தால்தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த இயக்கத்தை தான் நாம் பின்னால் பார்க்க போகிறோம். நடராஜ பெருமானுடைய ஆடல் காஸ்மிக் டான்ஸ் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்தபடியாக 4வதா சொல்லுகின்ற பொழுது, உலக வடிவாய் நிற்பவன். உலக வடிவு, உலக வடிவு குளோப்னு சொல்றோம். இப்படி பார்த்தோம்னா அப்படியே மேலேந்து கேழுவோம். அதான் இந்த பிரமிட் என்று சொல்லுவோம் இல்லைங்களா. நம்முடைய தலையை பாருங்க, பிரமிடாவே இருக்கும். கோவில் மண்டபம் பாருங்க, பிரமிடாவே இருக்கும். அதே மாதிரி கடல் பாருங்க, பிரமிடா இருக்கும். அப்ப உலக வடிவு அப்படின்னா இறைவன் எந்த வடிவு, உலக வடிவாக இருக்கிறான். இதனாலதான் சொன்னார் நான்கு உணர்ந்தான். நான்கு உணர்ந்தான் என்று சொன்னால், உலக அதீதன், உலக காரணன், உலகிற்கு உயிராய் நிற்பவன், உலக வடிவாய் நிற்பவன் என்று 4 நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டும். 5 வென்றனன். இந்த 5 வென்றனன் என்று சொல்லுகின்ற பொழுது முக்கியமான பகுதி. ஏன் கேட்டால், நம்முடைய ஆன்மா பொறி புலன்கள் வயப்பட்டவை. பொறிகளை கூட நாம், அதாவது பொறிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியது புலன். பொறி என்பது வெளியில் தெரிபவை, புலன்கள் என்பவை உள்ளீடாக இருப்பவை. கண் என்று சொன்னால் பொறி, அதுக்கு பார்வை என்று சொன்னால் புலன், செவி என்று சொன்னால் பொறி, கேட்கும் திறன் என்று சொன்னால் புலன். இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 பொறிகளும் 5 புலன்களும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இது 5 புலன்கள். பொறிகளுக்கு உள்ளே புலன்களாக, அறிவு உள்ளே இருக்கக்கூடிய நுட்பமாக, அறிவாக இருக்கக்கூடிய நிலை, செயல்படக்கூடிய நிலை. இந்த 5 புலன்களையும் வெல்லுவது என்பது கடினம். அதிலும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 கருவிகளும் இருந்த இடத்தில் இருக்கும், இருக்கும் இடத்திலே நின்று பற்றக்கூடிய கருவிகள். இப்ப கண்ணு பார்த்தீங்கன்னா சென்று பற்றும் கருவி. இப்ப வாயில வந்து நம்ம காபி சாப்பிட்றோம்னா காபி வந்து நம்ம கிட்ட வரும், வருகின்ற பொழுது நம்மகிட்ட வந்தால்தான் அந்த காப்பியை நம்ம சாப்பிட முடியும், பருக முடியும். ஒரு தேவாரம் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஒளி வந்து காதுகிட்ட காது உள்ள வந்தாதான் நம்ம கேட்க முடியும். இது எல்லாம் நின்று பற்றும் கருவி. ஆனால் இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, அது சென்று பற்றும் கருவி. இருக்கிற ஐந்து கருவிகளிலே நம்மளை ஏமாற்றக்கூடிய கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா கண். அது இந்த ஐந்து புலன்கள். இந்த ஐந்து புலன்களும் ஐந்து பொறிகளும் நம்முடைய உயிருக்கு, ஐந்து பொறிகள் நம்முடைய பொறி புலன்கள் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் தொடர்புடையவை. அதனால இந்த புலன்களை வென்றால் அவர்கள் ஞானி. ஐம்புலன் மிக்க வென்றீர், இது சேக்கியாருடைய வாக்கு. இந்த ஐந்து புலன்களை வென்றுவிட்டால் அவர்கள் யோகியாகவோ ஞானியாகவோ திகழ முடியும். ஆனால் சிவபெருமான் இறைவனுக்கு ஐந்து வென்றனன் இயல்பாகவே பொறி புலன்களை கடந்தவன், பொறி புலன்களை வென்றவன். இந்த பொறி புலன்கள் என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டே அந்த அந்த அவர்கிட்ட கிடையாது. ஏன் என்று கேட்டால் இயல்பாகவே வென்றவன். ஆனால்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான், பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். பொறிவாய் ஐந்து அவித்தன், அவித்தன் என்று சொன்னால் செயல்படாத நிலை, இயல்பாக வென்ற நிலை. அப்போ ஐந்து வென்றனன். அப்போ நம்முடைய நிலை வேறு, இறைவன் நிலை வேறு. அப்புறம் ஆறு விரிந்தனன். இப்போ ஆறு விரிந்தனன் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உடலிலே ஆறு சக்கரங்கள் இருக்கின்றன. இது யோக ரகசியத்தை அடக்கியிருக்கிறது. இந்த அந்த ஆறு சக்கரங்களும் முதுகுத்தண்டில் மைய பகுதியில் இருக்கிறது. இந்த முதுகுத்தண்டு நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை நாடி பகுதி, இந்த சுழுமுனை நாடி பகுதியிலே எருவாய்க்கும் கருவாய்க்கும் இரண்டு இறக்கடை மேல இருக்கக்கூடிய மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை என்று சொல்லக்கூடிய இந்த சகசாரம் இது வரைக்கும் ஒரு பாதை ஒன்று போகிறது. அந்த பாதையிலே அந்த முதுகுத்தண்டினுடைய நிலை இருக்கும். இந்த முதுகுத்தண்டிலே ஆறு சக்கரங்கள், செக் போஸ்ட் சொல்லுவாங்க, ஆறு நிலை ஆதாரங்கள் இருக்கும். இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று ஆறு ஆதாரங்கள் உண்டு. இந்த ஆறு ஆதாரங்களிலுமே 51 எழுத்துக்கள், மந்திர எழுத்துக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். மூலாதாரத்திலே நான்கு எழுத்துக்களும், மூலாதாரத்திற்கு பிறகு சுவாதிஷ்டானத்திலே ஆறு எழுத்துக்களும், மணிபூரகத்திலே 10 எழுத்துக்களும், அநாகதத்திலே 12 எழுத்துக்களும், விசுத்திலே 16 எழுத்துக்களும், இந்த புருவ மத்தியிலே 2 எழுத்துக்கள், சில இடங்களில் ஏன்னா அந்த லா லா என்ற எழுத்து வருவதால் மூன்றாகவும் குறிப்பிடப்படும். கூட்டி பார்த்தீங்கன்னா இதில் 51 எழுத்துக்கள் இருக்கும், 51 அட்சரங்கள் சொல்றது. இந்த 51 எழுத்துக்களுக்கும் 51 தாமரைகள், தாமரை இதழ்கள் இருக்கும். ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு இதழ். இப்படி ஆறு ஆதாரங்கள். இந்த ஆறு ஆதாரங்களிலும் ஆறு ஆதார தேவதைன்னு சொல்லுவாங்க. ஆறு ஆதாரங்களிலுமே இறைவன் அப்படி இருக்கிறான். அதனாலதான் ஆறு விரிந்தனன். நம்முடைய உடலை ஆறு ஆதாரங்கள் வழியாக, ஆதார சக்கரங்களின் வழியாக அவற்றிற்குள்ள தெய்வ நிலையிலே இருந்து அவற்றை இயக்கக்கூடிய நிலையிலே நம்மோடு இருக்கவன் இறை சிவபெருமான் இறைவன். அடுத்தபடியாக ஆறு முடிந்த பிறகு ஏழு உம்பர் சென்றனன். ஏழு என்று சொன்னால் ஆறு ஆதாரங்களையும் கடந்து இந்த உச்சந்தலை, இது வந்து இங்க ஒரு துளை இருக்கும், இது 10வது துளை. இந்த 10வது துளை வழியாகத்தான் நாம் வந்து சித்தர்கள் எல்லாம் அங்கே பிரயாணம் செய்யக்கூடிய பகுதி. இந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த வெளியிருக்கக்கூடிய ஆண் அந்த சக்திகளை எல்லாம் இந்த துவாதசாந்த பெருவழி வழியாக இந்த 10வது துளை, இந்த துளையிலே புகுந்து ஆறு ஆதாரங்கள் வழியாக உள்ளே வந்து மூலாதாரம் வரை சென்று அதில் அந்த காற்று வழியாக அதை காற்றையே சுவாசமாக உட்கொண்டு அவர்கள் அந்த உடலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், யோக சாஸ்திர யோக நிலை அடைந்தார்கள். அப்ப ஏழாவது நிலையே அடையக்கூடிய பகுதி இது. அப்ப ஏழு உம்பர் சென்றனன். இப்ப ஏழு உம்பர்னா மேல் ஏழு உலகம், கீழ் ஏழு உலகம் சொல்லுவாங்க. அப்ப அங்கங்கக்கூடிய தேவர்கள் ஏ உம்பர் உலகம். அப்ப இந்த ஏழு உலகம் செல்ல முடியும், எந்த உலகத்துக்கு போனாலும் அங்கேயும் இருப்பவும் இறைவன் ஒருவனே. அப்போ இந்த ஏழாவது இந்த இடத்தை குறிக்கிறது ஏழு உம்பர். இதை கடந்து ஏழு உலகங்கள், ஏழு உலகங்களில் உள்ள தேவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய ஏழு எல்லாவற்றையுமே இறைவன் எல்லாரும் இறைவனுடைய கண்ட்ரோல தான் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் ஏழு உம்பர் சென்றனன் அடுத்தான் இருந்தான் உணர்ந்து எட்டு. அப்புறம் எட்டு என்று சொல் வருகிறது. எட்டு இப்போ இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். இது எல்லாருக்கும் தெரியும். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. நம்முடைய வாக்கிலும் மனத்திலும் உணர்விலும் இருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்குள் இருக்கிறான். நான் நினைப்பவதையெல்லாம் நடத்தி வைப்பவும் இறைவனே என்று சொன்னால், அப்படி இறைவன் இல்லாத இடம் எது? அப்ப இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். நாம் விடுகின்ற மூச்சில் இருக்கிறான். நாம் பேசுகின்ற பேச்சில் இருக்கிறான். நாம் கேட்கின்ற அந்த ஒளியில் இருக்கிறான். இப்படி எல்லா இடங்களிலும் இறைவன் இருந்தாலும் கூட எட்டு இடங்களில் அவன் சிறப்பாக வெளிப்படுகிறான். வெளிப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் சொல்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சபூத கோயில்கள் உண்டு. இப்ப நிலம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா திருவாரூர் சொல்லுவோம், அல்லது காஞ்சிபுரம் சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயம், திருவாரூரில் உள்ள வியாரர் கோயில். இப்ப நிலத்துக்கு ஒரு ஒதுக்கி வச்சிருக்கோம் அடையாளத்திற்காக. நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காளகஸ்தி, ஆகாயம் சிதம்பரம். இப்படி பஞ்சபூதங்களுக்குமே பஞ்சபூத ஸ்தலங்கள் உண்டு. இப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களிலுமே இறைவன் இருக்கிறான். இது நம்முடைய மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இப்போ அந்த இடத்துல ஒரு சைவ சித்தாந்த அத்வைதம், மெய்கண்டாருடைய அத்வைதம் இந்த திருவாசகத்திலே பொதிந்திருக்கிறது. வானாகி மண் ஆகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாவற்றையுமே ஆகி இருக்கிறான் என்று சொன்னால் அதற்குள் இறைவன் இருக்கிறான் என்று பொருள், அவற்றை இயக்குகிறான் என்று பொருள். இப்ப ஐந்து பஞ்சபூதங்களிலும் இறைவன் இருக்கிறான். ஆறாவதாக சூரியன். இன்றைக்கு நமக்கு சூரிய வழிபாடு இயற்கை வழிபாடு நமக்கு உண்டு. சிலப்பதிகாரத்திலே ஞாயிறை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று குறிப்பிடுவார் இளங்கோவடிகள். அப்ப ஞாயிறு இறைவன் வெளிப்படக்கூடிய இடம், சூரிய வழிபாடு என்றையும் இன்றைக்கும் உண்டு. அன்று முதல் இன்றைக்கும் உண்டு. சிவபூஜையிலும் சூரிய வழிபாடு உண்டு. இப்ப சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய மரபு, அப்ப சூரியனில் இறைவன் இருக்கிறான். அடுத்தபடியாக சந்திரன், சந்திரனை வழிபடக்கூடிய நிலை. அப்ப சந்திரனிலும் இறைவன் இருக்கிறான். இன்றைக்கும் பௌர்ணமி வழிபாடு உண்டு. அடுத்தபடியாக ஆன்மா, பஞ்சபூதங்களில் இறைவன் இருக்கிறான், சூரியனிலும் இறைவன் இருக்கிறான், சந்திரனிலும் இறைவன் இருக்கிறான். நிறைவாக சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மாவுக்குள் ஆன்மநாதராக ஆத்மலிங்கமாக இறைவன் உள்ளே இருக்கிறான். உள்ளே இருந்து கொண்டு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இறைவன் வெளிப்படையாக தெரியக்கூடிய இடங்கள் இந்த எட்டு இடங்கள் இருக்கின்றன. இப்போ மின்சாரம் என்பது எல்லா இடங்களிலும் தெளிவாக தெரிந்த இருந்தாலும் ஒரு சிறு சில சில இடங்களில் மட்டும்தான் நாம் அதை பார்க்க உணர முடியும். காற்றாடி, விளக்கு இது போன்ற இடங்களில்தான் அந்த மின்சாரம் இருப்பதை நாம் உணர முடியும். அதுபோன்று இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தாலும் இந்த எட்டு இடங்களில் இறைவன் இருப்பதைத்தான் அட்டமூர்த்தி என்று சொல்லுவோம். இதைத்தான் நம்முடைய திருமூலர் தான் இருந்தான் உணர்ந்து எட்டு இடங்களில் தெளிவாக இருக்கிறான் என்று முதல் பாடலிலேயே அவர் பதிவு செய்கிறார். இறைவனை பற்றி எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அவ்வளவு செய்திகளையும் அவ்வளவு பெருமைகளையும் முதல் பாடலிலே திருமூலர் நமக்கு திருமந்திரத்திலே பதித்து கொடுத்திருக்கின்றார். இதனை தொடர்ந்து பாயிரம் என்ற பகுதியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.